அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பிபிசி உலக சேவையின் தமிழோசை. ஏப்ரல் மாதம் 27 நாள் வியாழக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் பிரமிளா கிருஷ்ணன். இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கத்தில். தேர்தல் ஆணையத்திற்கு லஞ்சம் கொடுத்த புகாரில் அதிமுகவின் துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனை சென்னைக்கு அழைத்து வந்து விசாரணை நடத்தப்பட்டது குறித்த செய்தி.
அவரவர் அவரவர்களுடைய அரசியல் இருப்பு முக்கியம், வேற ஒண்ணும் இல்ல. எங்கள் பக்கம் 87 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்.
இலங்கையில் காணாமல் போனவர்களின் குடும்பங்களுக்கு அரசு பொறுப்பு கூற வேண்டும் என கோரி வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் முழு கடையடைப்பு நடைபெற்றது குறித்த செய்தி.
அரசாங்கம் உடனடியான கவனம் செலுத்தாவிட்டால் இந்த போராட்டங்கள் இன்னும் விஸ்தரிக்கப்படலாம், இன்னும் மோசமான சூழ்நிலை ஏற்படலாம்
உள்ளிட்ட செய்திகளை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர் மரிய மைக்கேல். கடந்த 3 நாட்களாக நடைபெற்று வருகின்ற தீவிர சண்டைக்கு மத்தியில் தென் சூடானின் வடகிழக்கில் உள்ள கோடாக் நகரிலிருந்து 25,000 பேர் தப்பி வெளியேறியுள்ளதாக MSF எனப்படும் மருத்துவ அறக்கட்டளை ஒன்று தெரிவித்திருக்கிறது. பாதுகாப்பின்மை அதிகரித்து வருவதால் நைல் நதியின் மேற்கு கரையில் மருந்து, உணவு மற்றும் உறைவிடம் வழங்கும் மனிதநேய உதவிகளை வழங்கி வருகின்ற நிறுவனங்கள் நிறுத்திவிட்டன. சில பகுதிகளில் பஞ்சம் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் 3 ஆண்டுகால உள்நாட்டுப் போர் ஆயிரக்கணக்கான குடும்பங்களை நைல் நதியின் அருகில் இருக்கும் காடுகளில் ஒளிந்து கொள்ள செய்திருக்கிறது. மோதலில் ஈடுபட்டுள்ள எல்லா தரப்பினரும் பொதுமக்களை பாதுகாப்பதோடு அடிப்படை சேவைகளை வழங்குவதற்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று MSF வேண்டுகோள் விடுத்துள்ளது. அதிபர் டிரம்ப் பதவியேற்றதிலிருந்து அமெரிக்காவுடனான உறவு பெரும் வளர்ச்சி கண்டுள்ளதாக மெக்சிகோ வெளியுறவு அமைச்சர் லூயிஸ் விகாடிரே தெரிவித்திருக்கிறார். வட அமெரிக்க சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்திலிருந்து பின்வாங்குவதற்கு பதிலாக மறு பேச்சுவார்த்தை நடத்த விரும்புவதாக மெக்சிகோ மற்றும் கனடா நாட்டு தலைவர்களிடம் புதன்கிழமை அதிபர் டிரம்ப் தெரிவித்திருக்கிறார். இந்த ஒப்பந்தம் அமெரிக்கா மேற்கொண்டுள்ள ஒப்பந்தங்களில் மிகவும் மோசமான ஒன்று என்று அமெரிக்க அதிபர் தேர்தல் பரப்புரையின் போது டிரம்ப் விவரித்திருந்தார். எனவே வர்த்தகத்தில் தற்காப்பு வாதம் தலைதூக்கலாம் என்ற அனுமானத்தை அவரது கூற்று வெளிப்படுத்தியிருந்தது. ராணுவ நிலை ஒன்றின் மீது ஏவுகணை வீசி தாக்குதல் நடத்தி டமாஸ்கஸுக்கு அருகில் பெரியதொரு ஏவுகணை தாக்குதலை இஸ்ரேல் நடத்தியுள்ளதாக சிரியா குற்றம் சாட்டியுள்ளது. வீழ்ந்து வரும் தீவிரவாத குழுக்களின் நம்பிக்கையை அதிகரிக்க செய்கின்ற கடைசி முயற்சி இந்த தாக்குதல் என்று சிரிய அரசு ஊடகம் விவரித்திருக்கிறது. சிரிய அரசின் கூட்டாளிகளில் ஒன்றான லெபனான் தீவிரவாத குழுவான ஹெஸ்புல்லாவால் செய்யப்படும் ஆயுத விநியோகத்தை இலக்கு வைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக பிற பிரதேச தகவல்கள் குறிப்பிடுகின்றன. தாய்லாந்து போலீஸ் அதிகாரி கொல்லப்பட்ட காரால் இடித்துவிட்டு ஓடிவிட்ட வழக்கு தொடர்பாக ரெட்புல் பான ஆலை நிறுவனரின் வாரிசை கைது செய்யும் ஆணையை பெறப்போவதாக அந்நாட்டு அரசு வழக்கறிஞர்கள் தெரிவித்திருக்கின்றனர். பணியும் நிமித்தம் என்பதை காரணம் காட்டி கடந்த ஆண்டு தாய்லாந்து நீதிமன்றங்கள் வழங்கிய 8 ஆணைகளுக்கு பதிலாக வராயுத் யுவித்யா தவறிவிட்டார். பணக்காரர்களுக்கு இந்த வழக்கு சாதகமாக அமையாது என்று அரசு தரப்பு வழக்கறிஞர் ஒருவர் தெரிவித்திருக்கிறார்.
ก่อน ที่ จะ ขึ้น มา แถลง ข่าว ก็ ได้ เช็ค กลับ ไป ที่ สำนัก งาน คดี ยา กรุงเทพ ใต้ ว่า ได้ มี ผู้ต้อง
2012 ஆம் ஆண்டு அவருடைய ஃபெராரி காரை கொண்டு பாங்காக்கில் ஒரு போலீஸ்காரர் மீது மோதியதாகவும், அவரது உடலை 100 மீட்டர்களுக்கு அதிகமாகவே சாலையில் அந்த வாகனம் இழுத்து சென்றதாகவும் யுவித்யா மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இஸ்லாமிய அரசு என்று தங்களை அழைத்துக் கொள்ளும் குழுவிடமிருந்து முற்கால நகரான காட்ராவை மீண்டும் கைப்பற்றியுள்ளதாக ஈராக் அரசுக்கு ஆதரவான ஆயுதப்படை தெரிவித்திருக்கிறது. ஈரானின் ஆதரவு பெற்ற பெரும்பாலும் ஷியா இனத்தவரால் உருவான பிரபலமான அணிதிரட்டல் என்கிற ஆயுதப்படை இந்த நகரத்திற்கு அருகிலுள்ள நவீன நகரத்தின் மத்தியில் உள்ள தன்னுடைய படையினரின் புகைப்படங்களை வெளியிட்டுள்ளது. ஆனால் அந்த முற்கால நகரத்தின் படங்களை அது இன்னும் வெளியிடவில்லை. பாக்தாத்தின் வடமேற்கில் சுமார் 300 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் நினிவே மாகாணத்தில் உள்ள இந்த முற்கால நகரம் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய கலாச்சார நகர பட்டியலில் இடம்பெற்றுள்ளது.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். தொடர்வது செய்தி அரங்கம். முதலில் தமிழக கண்ணோட்டம். அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்தை மீட்பதற்காக அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தேர்தல் ஆணைய அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்க முயன்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு விசாரணை நடந்து வருகிறது. டெல்லி காவல்துறை அதிகாரிகள் இன்று அவரை சென்னைக்கு அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர். இதுகுறித்த செய்தி தொகுப்பை வழங்குகிறார் சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
இரட்டை இலையை மீட்பதற்காக தேர்தல் ஆணைய அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்க முயன்றார் என்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டிருக்கும் அதிமுகவின் டிடிவி தினகரன் தில்லி காவல்துறையால் இன்று சென்னை அழைத்து வரப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகிறார். அதிமுக தற்போது 2 பிரிவுகளாக பிரிந்து செயல்பட்டு வருவதால் அக்கட்சியின் பெயரும் இரட்டை இலை சின்னமும் தற்போது முடக்கப்பட்டுள்ளது. இந்த இரட்டை இலை சின்னத்தை தங்கள் அணிக்கு பெறுவதற்காக அதிமுக அம்மா அணியின் துணை பொதுச் செயலாளராக இருக்கும் டிடிவி தினகரன் தேர்தல் ஆணைய அதிகாரிகளுக்கு சுகேஷ் சந்திரசேகர் என்ற இடைத்தரகரின் மூலம் 50 கோடி ரூபாய் அளவுக்கு லஞ்சம் கொடுக்க முயன்றதாக தில்லி காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. கடந்த 16 தேதி நள்ளிரவில் தில்லியில் ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்த சுகேஷ் சந்திரசேகரை தில்லி காவல்துறை கைது செய்தது. அவரிடமிருந்து 1,30,00,000 ரூபாய் பணமும் மீட்கப்பட்டது. இந்த சுகேஷ் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் டிடிவி தினகரன் மீது தில்லி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கில் டிடிவி தினகரனை விசாரிக்க முடிவு செய்த காவல்துறை 19-ஆம் தேதியன்று சென்னை வந்து நேரில் அவருக்கு சம்மன் அளித்தனர். இதையடுத்து 22-ஆம் தேதியன்று தில்லி சென்ற தினகரன் சாணக்கியபுரி காவல் நிலையத்தில் ஆஜரானார். 25-ஆம் தேதி வரை 4 நாட்கள் சுமார் 71 மணி நேரம் அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டது. தினகரனின் நண்பர் மல்லிகார்ஜுனா, உதவியாளர் ஜனார்த்தனன் ஆகியோரிடமும் விசாரணை நடத்தப்பட்டது. இதற்கு பிறகு 4வது நாள் விசாரணையின் முடிவில் தினகரன் கைது செய்யப்பட்டார். அவரது நண்பர் மல்லிகார்ஜுனாவும் கைது செய்யப்பட்டார். கைதான இருவரும் புதன்கிழமையன்று தில்லி தீஸ் ஹசாரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். இவர்களை போலீஸ் காவலில் வைத்து விசாரிக்க 7 நாள் வழங்க வேண்டுமென காவல்துறை கோரியது. இதையடுத்து 5 நாள் போலீஸ் காவலில் வைத்து விசாரிக்க அனுமதி வழங்கி நீதிமன்றம் உத்தரவிட்டது. லஞ்சம் கொடுப்பதற்காக பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் பணம் சென்னையிலிருந்து எப்படி தில்லிக்கு கொண்டு செல்லப்பட்டது என்பதை அறிவதற்காக இன்று தினகரன் விமானம் மூலம் சென்னை அழைத்து வரப்பட்டார். முதலில் மத்திய அரசு அலுவலகங்கள் அமைந்துள்ள ராஜாஜி பவனிலும், பிறகு அடையாறில் உள்ள அவரது இல்லத்திற்கும் தினகரன் அழைத்துச் செல்லப்பட்டு விசாரிக்கப்பட்டார். இதற்கு பிறகு அவரது நண்பர் மல்லிகார்ஜுனா தினகரனின் இல்லத்திலும் அலுவலகத்திலும் வைத்து விசாரிக்கப்பட்டார். இதற்கிடையில் செய்தியாளர்களிடம் பேசிய தினகரனின் அணியைச் சேர்ந்த நாஞ்சில் சம்பத், அதிமுகவில் 87 MLAக்கள் தினகரனுக்கு ஆதரவாக இப்போதும் இருப்பதாக தெரிவித்தார்.
அவரவர் அவரவர்களுடைய அரசியல் இருப்பு முக்கியம், வேற ஒண்ணு இல்ல. எங்கள் பக்கம் 87 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்.
இந்த வழக்குகளின் பின்னணியில் மத்திய அரசு இருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார்.
இல்ல, இந்த சதியை யார் செய்வதா நீங்க சொல்லுங்க.
டெல்லி 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 டெல்லி
அதிமுக அம்மா அணிக்கு இரட்டைகளையை மீட்பதற்காக தினகரன் லஞ்சம் கொடுக்க முயன்றதாக கூறப்படும் நிலையில், அந்த அணியைச் சேர்ந்த அமைச்சர்களோ சட்டமன்ற உறுப்பினர்களோ இதுவரை தினகரனுக்கு ஆதரவாக கருத்து எதையும் தெரிவிக்கவில்லை.
முரளிதரன் வழங்கிய தொகுப்பு அது. தொடர்வது இலங்கை கண்ணோட்டம். இலங்கையில் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பில் அரசு பொறுப்பு கூற வேண்டும் எனவும், தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் எனவும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இன்று முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்றது. இது தொடர்பான செய்தி தொகுப்பை வழங்குகிறார் மாணிக்க வாசகம்.
இலங்கையில் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் தொடர்பில் அரசு பொறுப்பு கூற வேண்டும் எனவும், தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் எனவும் கோரி வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இன்று கடையடைப்பு மேற்கொள்ளப்பட்டிருந்தது. வடமாகாண மாவட்ட நகரங்களான வவுனியா, மன்னார், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, யாழ்ப்பாணம் ஆகிய மாவட்ட நகரங்களில் தமிழ் முஸ்லிம் வர்த்தக நிலையங்கள் யாவும் மூடப்பட்டு வர்த்தக நடவடிக்கைகள் முழுமையாக முடங்கியிருந்தன. தனியார் பேருந்து சேவைகள் முழுமையாக நிறுத்தப்பட்டிருந்தன. பாடசாலைகள் மாணவர்கள் வரவின்றி விரிச்சோடி காணப்பட்டன. அரசு அலுவலகங்களில் அரசு பணியாளர்களின் வருகையும் பெரிதும் குறைந்தது. வங்கிகளிலும் செயற்பாடுகள் பாதிக்கப்பட்டிருந்தன. தென்பகுதிக்கும் வடபகுதிக்குமான பேருந்து சேவைகள் வவுனியா நகரத்துடன் நிறுத்தப்பட்டிருந்தன. எனினும் ரயில் சேவைகள் வளமை போல இடம்பெற்றதாக ரயில்வே தணக்கல அதிகாரிகள் கூறினர். வவுனியா, கிளிநொச்சி ஆகிய இடங்களில் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்கள் A9 வீதியில் சாலை மறைப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். முல்லைத்தீவில் கடையடைப்பு இடம்பெற்ற அதேவேளை ஆர்ப்பாட்ட பேரணியும் நடத்தப்பட்டிருந்தது. பல இடங்களிலும் காவல்துறையினர் காவல் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். அசம்பாவிதங்கள் எதுவும் இடம்பெறவில்லை. ஆயினும் மக்களுடைய இயல்பு வடக்கில் முழுமையாக பாதிக்கப்பட்டிருந்தது. இந்த போராட்டம் வெற்றிகரமாக இடம்பெற்றதாக காணாமலாக்கப்பட்டோருக்கான சங்கத்தின் தலைவி காசிப்பிள்ளை ஜெயவனிதா அவர்கள் குறிப்பிட்டார்.
மக்களுடைய உணர்வு அரசாங்கத்துக்கு போக வேண்டும், அரசியல்வாதிகளுக்கும் போகணும், அதை அக்கறை எடுத்து தீர்வோண்டு எங்களுக்கு சொல்ல வேண்டும். அரசியல் கைதிகளையும் எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் விடுதலை செய்யணும் என்றுதான் நான் கேட்டுக்கொள்கிறேன்
என்றார் ஜெயவனிதா அவர்கள். இதுவரை தமிழ் மக்கள் எதிர்நோக்கியுள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வு காணாவிட்டால் நிலைமை மோசமடையலாம் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் EPRL கட்சியின் தலைவருமாகிய சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் யாழ்ப்பாணத்தில் தெரிவித்திருக்கின்றார்.
அரசாங்கம் உடனடியான கவனம் செலுத்தாவிட்டால் இந்த போராட்டங்கள் இன்னும் விஸ்தரிக்கப்படலாம், இன்னும் மோசமான சூழ்நிலை ஏற்படலாம். அதனால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் கூட அரசாங்கத்துக்கு ஏற்படக்கூடும். இந்த நிலையில் இந்த அரசாங்கம் மக்களது உணர்வுகளை புரிந்து கொண்டு இந்த பிரச்சனைகளுக்கு முழுமையான தீர்வு காண வேண்டும். இதனை சர்வதேச சமூகமும் புரிந்து கொண்டு இலங்கை அரசாங்கத்திற்கான அழுத்தங்களை கொடுக்க வேண்டும்
என்றார் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள்.
மாணிக்க வாசகம் வழங்கிய தொகுப்பு அது. அடுத்ததாக BBC தமிழோசியின் சிற்றலை ஒலிபரப்பு இந்த மாத இறுதியுடன் நிறைவு பெற உள்ள நிலையில், நமது நீண்டகால நேயர்கள் சிலரது கருத்துக்களை ஒலிபரப்பி வருகிறோம். இன்று சில நேயர்களின் கருத்துக்களை கேட்கலாம். முதலில் சென்னை நேயர் ராணி மைந்தரின் கருத்துக்களை கேட்கலாம்.
தமிழோசை இந்த மாதத்தோடு முடிவடைகிறது என்பது எனக்கு என்னை பொறுத்தவரையிலே மிகவும் ஒரு சோகமான ஒரு தகவலை தான் நான் பார்க்கிறேன். என்ன 7 வருட காலம், 1997 ஏழு வருட காலம் நான் சென்னை அலுவலகத்தில் இருந்து நேயர் நல்லுறவு அதிகாரியாக பணியாற்றினேன். அந்த காலகட்டங்கள் எனக்கு இப்பொழுது நினைவுக்கு வருகின்றன. அப்பொழுதெல்லாம் நேயர்கள் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 கடிதங்களாவது எழுதுவார்கள். அந்த கடிதங்களை எல்லாம் தொகுத்து வரிசைப்படுத்தி அதனுடைய கருத்துக்கள் எல்லாம் நாங்கள் டெல்லிக்கு மன்னிக்க வேண்டும், லண்டனுக்கு அனுப்புவோம். அது ஒரு வாரம் ஒரு தரம் நேயர் கடிதம் என்ற அளவில் பிரசுரமாகும். அது மட்டுமல்ல, அப்பொழுது இருந்த காலகட்டத்திலே நேயர் நல்லுறவுக்காக பிபிசி மிகப்பெரிய ஒரு அக்கறையை செலுத்தி இருக்கிறது. நேயர்களுடைய பிறந்த நாளுக்கெல்லாம் வாழ்த்து அனுப்புவோம். ஆண்டுதோறும் அதுக்கான நாள் காட்டுகள், மாத நாள் காட்டுகள், டைரி எல்லாமே அனுப்புவோம். இவையெல்லாம் ஒரு காலகட்டம் இருந்தது. மிக சிறப்பாக எனக்கு ஞாபகத்தில் இருப்பொழுது நேயர்களோடு ஒரு உரையாடலை, ஒரு சந்திப்பை ஏற்படுத்தி கொடுத்தோம். அந்த சந்திப்பும் மிக அற்புதமாக அமைந்தது. ஆகவே திடீரென்று இப்பொழுது வந்து அவர்களுக்கு ஒரு காரணம் இருக்கலாம், நாங்கள் தமிழோசை சிற்றலையிலிருந்து விலக்கப் போகிறது அல்லது நிறுத்தப்பட போகிறது என்பது உண்மையிலேயே என்னை போன்ற நேயர்களுக்கு மிகவும் வருத்தமாகத்தான் இருக்கிறது. ஒரு உயிர் தோழனை பிரிவது போன்ற ஒரு உணர்வு.
ஏராளமான நேயர்களுடன் வந்து இப்போ நெருங்கி அவர்களுடன் பழகிய ஒரு அனுபவம் உங்களுக்கு இருக்கும். இப்ப அந்த நேயர்களுடைய அனுபவங்கள், நேயர்களுடைய மனநிலையை வந்து நீங்கள் வந்து எப்படி பகிர்ந்து கொள்கிறீர்கள்?
ரொம்பவும் சின்சியரா கேட்டவங்க அவங்கள. நேயர்கள்னா சும்மா மேல்போக்காக இல்ல, மிக ஆழமான நேயர்கள். குறிப்பாக சொல்லவேனா தர்ஷனமூர்த்தி என்ற ஒரு நேயர் சமீபத்தில் தான் காலமானார், சில நாட்களுக்கு முன்பாக. அவர் வந்து ஒவ்வொரு நாள் நிகழ்ச்சியை பற்றியும் மிக ஆழமான ஒரு விமர்சனத்தை அனுப்புவார். அதுபோல நிறைய பேர் அங்கு இருந்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் நன்றாக இருந்தால் நல்லது என பாராட்டுவார்கள், இல்லை என்றால் தலையிலே குத்தி நன்றாக இல்லை என்று சொல்வார்கள். இதை போன்ற ஒரு நேயர் கூட்டம், அது நேயர் பரப்பு வேறு எந்த வானொலிக்காக இருக்குமா என்பது எனக்கு சந்தேகம்தான்.
ராணி மைந்தனின் கருத்துக்களை அடுத்து இன்னொரு நீண்ட நாள் நேயரான பாலமுரளி வழங்கும் கருத்துக்களை கேட்கலாம்.
நான் பிபிசி 1997 முதல் தமிழரசை கேட்டு வருகின்றேன். நான் கேட்ட முதல் சிற்றலை வானொலி ஒலிபரப்பும் அதுவே. மேலும் ஒலிபரப்பு மற்றும் நிகழ்ச்சிகள் அனைத்துமே சிறப்பாக இருக்கும், பயனளிக்கும் வகையிலும் நன்றாக இருக்கும். இணைய வானொலி வந்த பிறகு சிற்றலை ஒலிபரப்பு நிறுத்தம் என்பது எனக்கு வருத்தம் அளிக்கிறது. அனைவருக்கும் அது உகந்ததாக இருக்குமா என்று தெரியவில்லை. ஏனெனில் சிற்றலை வானொலி என்பது அனைவரும் கேட்கக்கூடிய ஒன்றாக இன்று வரை இருந்து வருகிறது. தொலைக்காட்சி வந்த பிறகு கூட சிற்றலை வானொலிக்கு ஒளிபரப்பது ஒரு இடையூறும் இல்லை. ஆனால் இந்த இணைய வானொலி என்பது எங்களை போன்ற நேயர்களுக்கு இடையூறு தான் என்று சொல்ல வேண்டும்.
இப்போ குறிப்பாக பிபிசி தமிழிசையினுடைய சிற்றலை ஒளிபரப்பில் நீங்கள் கேட்ட முக்கியமான நிகழ்ச்சி அல்லது குறிப்பிடத்தக்க நிகழ்ச்சி என்று எதையாக குறிப்பிட முடியுமா?
முக்கியமான நிகழ்ச்சி முதலில் வரும் நாதஸ்வரம் தான் எனக்கு ரொம்பவும் பிடிக்கும். இசையுடன் கேட்பது மிக மிக ரொம்ப பிடிக்கும். மேலும் செய்திகள் அதை குறித்த நேர்காணல் என்பது மிக பேட்டி செவி அருமையாக இருக்கும். ஒரு அரசியல்வாதியா அல்லது யாராவது பேட்டி எடுக்கும் போது அவர்கள் வந்து பதிலை எப்படி வர வைக்க வேண்டும் என்பதற்கு பிபிசி பேட்டி காண்பவர்கள் எளிதாக செய்வார்கள். அதை அந்த அவர் வேலையை அவர்கள் எளிதாக செய்வார்கள். அது எப்படி என்பது இதுவரை எனக்கு ஆச்சரியமாக இருந்து வருகிறது. அதாவது நேர்காணலில் பேட்டி எடுப்பது செவி எடுப்பது மிக சிறப்பாக இருக்கும். அது எந்த வகையிலுமே மறக்க முடியாது. அதே போல இலங்கை சம்பந்தப்பட்ட செய்திகளை, ஈழத்தமிழ் குறித்த செய்திகளை சிறப்பாக கேட்டு வந்திருக்கேன். இதுவரை எனக்கு அது மறக்கவே இயலாது. போர்க்களம் ஏற்படும் செய்திகள் பிபிசி மட்டுமே கேட்க முடியாததாக இன்றுவரை இருந்து வருகிறது. அதே போல என் உறவினரில் ஒருவரான என் தாத்தா பிபிசி வானொலியை பற்றி மிக அவருடைய அனுபவங்களை கூறுவார். அதுவும் என்னால் மறக்க முடியாதது.
நேயர் பாலமுரளியின் கருத்துக்களை கேட்டோம். நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் முன்பாக ஒரு இரு தலைப்புச் செய்திகள்.
கடந்த 3 நாட்களாக நடைபெற்று வருகின்ற தீவிர சண்டைக்கு மத்தியில் தென் சூடானின் வடகிழக்கில் உள்ள கேடாக் நகரிலிருந்து 25,000 பேர் தப்பி வெளியேறியுள்ளதாக MSF எனப்படும் மருத்துவ அறக்கட்டளை ஒன்று தெரிவித்திருக்கிறது. அதிபர் டிரம்ப் பதவியேற்றதிலிருந்து அமெரிக்காவுடனான உறவு பெரும் வளர்ச்சி கண்டுள்ளதாக மெக்சிகோ வெளியுறவு அமைச்சர் லூயிஸ் விகாடிரே தெரிவித்திருக்கிறார். இராணுவ நிலை ஒன்றின் மீது ஏவுகணை வீசி தாக்குதல் நடத்தி டமாஸ்கஸுக்கு அருகில் பெரியதொரு ஏவுகணை தாக்குதலை இஸ்ரேல் நடத்தியுள்ளதாக சிரியா குற்றம் சாட்டியுள்ளது.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை நேயர்கள், எமது இன்றைய நிகழ்ச்சியும் கடந்த ஒருவார கால நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என்ற இணையதளம் வழியாகவும் ஃபேஸ்புக், ட்விட்டர் உள்ளிட்ட சமூக வலைதளங்கள் வழியாகவும் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.